ஆண்டவரே, உடைய சமூகத்தை நான் கனம் பண்ணுகிறோம் ஐயா. நாங்கள் அசட்டை பண்ணவில்லை, ஏனோ தான் ஒன்று நினைக்கவில்லை. பயத்தோடு நிற்கிற ஆண்டவரே, பயபக்தியோடு நிற்கிற ஆண்டவரே, அதை கனத்தோடு நிற்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவரே, 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 அதை நாங்கள் தரித்தவர்களாய் ஆண்டவரே பயபக்தியோடு நாங்கள் நிற்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி என் தகப்பனே தரித்தவர்களாக சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னும் ஒரு தடவை இந்த தேவனுக்கு கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமம் உயர்ந்திருப்பதாக வார்த்தையினோட எங்களோடு பேசி எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நஸ்ரீ நான் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11 அதிகாரம், எபிரேயர் 11 அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11 அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் வாசித்து கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது.
ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்புகிறதின் உறுதியிலே தங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது அதை நாம் எவ்வளவுக்கு நம்புகிறோம் என்பதற்கும் உறுதியுள்ள ஒரு நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனாலே இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதியில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கொஞ்சம் தட்டி அதை கிளறிவிட நான் விரும்புகிறேன். இந்த நாட்களிலே விசுவாசம் ஆனது காக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசத்தை தள்ளாடுகிற நாட்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசத்திலே சோர்ந்து போகிற ஒரு நாட்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விசுவாசத்திலே மங்கி போகிற ஒரு நாட்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அற்பமான விசுவாசத்துக்குள்ளே நடந்து போகிற ஒரு நாட்களாக இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, வேதத்தில் இருந்து ஒரு சில விதப்பட்டமான விசுவாசத்தின் அடிப்படையிலே தேவன் செய்த காரியங்களை சிந்திப்பதும் பார்ப்பதும் நோக்குவதும் அது நமக்கு இந்த நாட்களிலே ஏற்றதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் நம்புகிறேன். விசுவாசம் என்பது நம்புகிறதின் உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது நம்பிக்கை என்பது ஒன்றாகும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நாம் நம்புகிற பொழுது சோர்ந்து போகிற ஒரு நிலைமைகள் நமக்குள் உருவாகுகிறது. அதனால்தான் இவரேருக்கு எழுதப்பட்ட இடத்துல எழுதப்படுகிறது, உறுதியுள்ள விசுவாசம். ஹல்லேலூயா, உறுதியுள்ள விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள், நடக்காதவைகள், இன்னும் நம் வாழ்விலே அனுபவிக்காதவைகள், இனி நாம் வாழ்விலே சந்திக்க போறவைகளை குறித்த ஒரு நம்பிக்கை, உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் அநேக தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தோம். இயேசுவோடு நடந்தவர்கள், தேவனுடைய ஊழியத்தை கண்டவர்கள், தேவன் செய்த அற்புதங்களை கண்ட எல்லா அநேகர் தங்கள் விசுவாசத்திலே தள்ளாடியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த காலகட்டத்திற்கும் இந்த நாட்களுக்கும் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிண்டி கிளறப்பட்டிருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விரும்பி இந்த வசனங்களை எடுத்து நான் பார்க்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதது நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 6 வசனத்தை ஒரு தடவை வாசியுங்கள். 6 வசனம், ஹல்லேலூயா.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இது முடியாதவைகள். நாம் எல்லாரும் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து சேர்ந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆனால் இதில் உறுதி எவ்வளவு, இதில் உண்மை எவ்வளவு? பிரியமானவர்களே, எல்லாரும் நாம் கர்த்தரை காலகாலமாக விசுவாசித்து காலகாலமாக ஆராதித்து வருகிறோம். ஆனாலும் விசுவாசம் குன்றி போகிறது, விசுவாசம் தள்ளாடுகிறது, விசுவாசம் சோர்ந்து போகிறது, விசுவாசம் தள்ளாடப்படுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. மனிதர்களுக்கு பிரியமாய் நாம் இருந்து விடலாம் நம்பிக்கை இல்லாமல், விளங்குறதா? நம்பிக்கை அற்றவர்களாக. ஆனால் தேவனை சேருகிறவர்கள், கிட்டி சேருகிறவர்களுக்குள்ளே இருக்க வேண்டியது என்னவெனில் விசுவாசம். அதுவும் உறுதியான விசுவாசம், அதுவும் முடிவு பரியந்தம் நிற்கக்கூடிய விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அவர் வரும் வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காண முடியுமா? அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு விலகின நாட்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு தள்ளி போகிற நாட்கள். ஆனாலுமோ தேவனுக்கு முன்பாய் உறுதியுள்ளவர்களாய் நில்லுங்கள், உறுதியுள்ளவர்களாய் ஓடுங்கள், உறுதியுள்ளவர்களாய் அமர்ந்திருங்கள். கர்த்தரை முடிவு பரியந்த நம்புங்கள், நம்புங்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 15:5-6 ஒரு விஷயம் வாசியுங்கள். ஆதியாகமம் 15:5.
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தரை எல்லா விதத்திலும் நம்பி நடந்தான் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அவருடைய விசுவாசத்தை தேவன் நீதியாக கண்டார், நன்மையாக பார்த்தார், ஆசீர்வாதமாக பார்த்தார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் உறுதியுள்ளதா, நம்பக்கூடியதாக இருக்கிறதா, கர்த்தரங்களை நம்பக்கூடியதாக இருக்கிறதா, அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை இந்த நாட்களிலே நாம் கொஞ்சம் தட்டி பார்த்தால் நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாத அல்லாவிட்டால் ஏமாற்றப்படுகிற இந்த காலகட்டத்தில் உன் நம்பிக்கை கிறிஸ்துவின் மீது இருக்கிற உன் நம்பிக்கையிலே கிறிஸ்துவை நீ ஏமாற்றாத படிக்கு, வழங்குறதா? அதில் நீ சோர்ந்து போகாத படிக்கு அவருக்கு முன்பாய் என்னுடைய விசுவாசம் நீதியுள்ளதா இருக்க வேண்டும், அது அவருக்கு பிரியமுள்ளதா இருக்க வேண்டும், அது அவர் விரும்புகிறதா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எங்கள் விசுவாசம் மற்றவர்கள் விரும்பத்தக்கனவையாக இருக்கிறதா? அல்லாவிட்டால் தெய்வம் அழைத்தவர் ஆண்டவர், என் விசுவாசம், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், அதை அவர் நீதியுள்ளதாய் காண்கிறாரா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா சூழ்நிலைகளையும் விசுவாசம் என்பது ஒரே நிலைமையில் இருக்க வேண்டும். ஆனால் அப்படி இருப்பதல்ல, அப்படி அது இருப்பதல்ல. நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய விசுவாச ஓட்டம், நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மீதே ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் மாறிக்கொள்ளுகிறது, சோர்ந்து போய்விடுகிறது, தள்ளாடுகிறது, வேணாம் என்று சொல்லுகிறது. ஆனாலோ ஆபிரகாமின் நம்பிக்கை தேவனுக்கு முன்பாக நீதியாக காணப்பட்டது. தேவன் சொன்னதை அவன் நம்புகிறான், தேவன் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே அவன் நம்புகிறான். பிரியமானவர்களே, சூழ்நிலை சாதகமாக இருக்கிறபடியினால் நம்புகிறது விசுவாசம் அல்ல. நம் வாழ்விலே நல்ல நன்மைகள் நடக்க போகிறது என்ற சூழ்நிலைகளை வைத்து நம்புவது விசுவாசம் அல்ல. ஒன்றுமே இல்லாத பொழுதும், சாத்தியமே இல்லாத பொழுதும், நன்மை நடக்க வாய்ப்பில்லாத பொழுதும் கர்த்தரை நம்புகிறது நம்பிக்கையாக இருக்கிறது, அதுதான் விசுவாசம். நாம் இத்தனை வருஷ காலத்திலே நடந்து வந்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், அவர் எப்படி கிரியை செய்வார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்றுமில்லாத இடத்திலே வள்ளியை உண்டு பண்ண வல்லவர், அனாந்திரத்திலே பாதைகளை உண்டு பண்ணி நம்மளை நடத்தவர் வல்லவர் என்ற அந்த நம்பிக்கை உறுதியுள்ளதாக இருக்க வேண்டும். நன்மைகளை பெற்றுக்கொன்று தேவனுக்கு முன்பாய் நன்றி இல்லாதவர்களாய் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இறுதி கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்துவார், மரண பர்யந்தம் கிறிஸ்தியங்களை நடத்துவார். அது அந்த நம்பிக்கை, அந்த திடகாத்தனமான நம்பிக்கை நம் வாழ்விலே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, காலங்கள் மாறத்தான் போகிறது. இந்த வருஷத்தின் கடைசியிலே நாம் எவ்வளவுத்தை இழக்கப் போகிறோம் நமக்கு தெரியாது, என்ன நடக்கப் போகிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், தேவன் தேவனாகவே இருக்கிறார். தேவனின் வாழ்விலே என்னை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆகையினாலே நம் விசுவாசம், நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தேவனுக்கு நீதி உள்ளதா இருக்கிறதா, பிரியம் உள்ளதா இருக்கிறதா என்பதை இந்த நாளில் ஆராய்ந்தால் அது நமக்கு நல்லதா இருக்கும். நடக்கக்கூடாதவைகள் நடக்கிற பொழுது விசுவாசம் தள்ளாடுகிறது. எதிர்பார்க்காத விஷயங்கள் நம் வாழ்விலே நடக்கிற பொழுது விசுவாசம் தள்ளாடுகிறது. நாங்கள் விரும்புகிறதுக்கு மாறாக கொண்டு நடக்கிற பொழுது விசுவாசம் தள்ளாடுகிறது. ஆனால் உறுதியுள்ள விசுவாசமோ எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக நிற்கும். என்னதான் நடந்தால், ஏதுதான் நம் வாழ்விலே நடந்தாலும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசமே ஒழிய, என் வாழ்விலே நடக்கக்கூடாது நடக்கிற பொழுது ஏன் எதற்கு என்று புலம்புகிறது? விசுவாசம் அல்லவே, விசுவாசம் அல்லவே. பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் எப்படி நம்புகிறோம்? ஒரு மனிதனை நம்புகிறது போல இன்றைக்கு தேவனை நம்புகிறோமா? அல்லாவிட்டால் அவர் தேவன் என்றபடியினால் அவரை நாம் நம்புகிறோமா? எவ்வளவுத்துக்கு நாம் கர்த்தரை நம்புகிறோம்? பிரியமானவர்களே, எங்கள் விசுவாசம் கர்த்தருக்கு முன்பாய் தேவனுக்கு முன்பாய் உறுதியுள்ளதாக இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாலு விதமான விசுவாசத்தை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த நாலு விதமான விசுவாசத்திலையும் சம்பந்தப்பட்டவர்கள் தேவனை அறிந்தவர்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வருகிற பொழுது அவருடைய விசுவாசம் எப்படி மாறியது, எப்படி இருந்தது, எப்படி செயல்பட்டது என்பதை குறித்து இந்த நாளிலே சுருக்கமாய் சில காரியங்களை நான் பார்த்து கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். பெரிய மாணவர்களே, இன்றைக்கு நம்முடைய காலகட்டம் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறது என்று வையுங்கள். இப்படி ஒரு காலகட்டத்தில் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். நாளைய நாள் நம் கரத்தில் இல்லாமல் இருக்கிறது. நாளைய நாளிலே என்ன நடக்கும் என்று தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவை எவ்வளவுத்துக்கு நம்புகிறோம், தேவனை எவ்வளவுத்துக்கு நாம் நம்புகிறோம் என்பதை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 11 அதிகாரம். ஹல்லேலூயா. முதலாவது 3 வசனத்தை முதல்ல வாசியுங்கள். முதல் 3 வசனம் யோவான் 11 அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசிப்போம்.
மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது,
அப்படியே இருக்கட்டும். இதில் 3 வசனம் நமக்கு தெரிந்த, நான் சம்பவத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு சீக்கிரம் கருப்பொருளுக்கு போகிறேன். இங்கே மரியாளும் ஹல்லேலூயா மாற்றாலும் என்ற ரெண்டு பெயரை குறித்து வேதம் இங்கே எழுதுகிறது. இதுல முக்கிய பாத்திரமாக இருப்பது லாசரு. ஹல்லேலூயா. இவர்கள் யார்? இயேசுவை நன்றி அறிந்தவர்கள். இவர்கள் யார்? இயேசு வாழ்ந்த நாட்களிலே இயேசு செய்த காரியங்களை கண்ணாலே பார்த்தவர்கள். இயேசுவை குறித்து நன்று அறிந்து புரிந்தவர்கள். இயேசுவை நம்பி வாழுகிறவர்கள். ஹல்லேலூயா. இவர்களுடைய வாழ்விலே இவருடைய சகோதரனாகிய லாசரு மரிகிற பொழுது இவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மீது நன்மை நடக்கிற பொழுது, ஆசீர்வாதங்கள் நடக்கிற பொழுது, நாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நம் வாழ்விலே சூழுகிற பொழுது, இருக்கிற விதத்திலே இழப்புகள் நடக்கிற பொழுதும், சோதனைகள் சூழுகிற பொழுதும், நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதிருக்கிற பொழுதும் அப்படியே இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே ஆராய்வது நமக்கு நல்லது. ஏனெனில் நாம் கடந்து செல்ல போகிற நாட்கள் இன்னும் கடினமானவைகள். நாம் இன்னும் கடந்து செல்ல போகிற நாட்கள் இலகுவானவைகள் அல்ல. உன் விசுவாசம் தேவனுக்கு முன்பாயபடி இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கு ரெண்டு சகோதரிகள் தேவனை நன்று அறிந்தவர்கள். அவருடைய வாக்கும் அவருடைய விசுவாசத்தின் எண்ணங்களும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், அதிகம் இயேசுவை பார்த்தவர்கள், சரீரபூர்வமாக இயேசுவை சரீரபூர்வமாக பார்த்தவர்கள் கிறிஸ்துவை குறித்து நம்புகிற நம்பிக்கை எவ்வளவு என்பதை இந்த நாளிலே பார்த்து நாம் கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, 20வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 20வது வசனம்,
இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்.
இந்த மார்த்தாளுடைய நம்பிக்கை என்ன? இந்த மார்த்தாள் கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறார்? இயேசுவை அறிந்து, இயேசுவை நம்பி, இயேசு செய்த காரியங்களை பார்த்து இந்த மாட்டாளுடைய உள்ளத்திலே கிறிஸ்துவை குறித்து என்ன நம்பிக்கை இருக்கிறது? லாசர் மரித்து விட்டார், நடக்கக்கூடாதது நடந்து விட்டது, ஆனால் இவள் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன? இயேசு நீர் இல்லாத இடத்திலே லாசர் மரித்தபடியினால் இனி எதுவும் செய்ய முடியாது என்பது அவருடைய நம்பிக்கை. லாசரு நீங்க அவன் மரிக்கைக்கு நீங்க இல்லை இயேசுவே. அவள் என்ன சொல்லுகிறார்? நீர் இங்கே இருந்திருந்தே ஆனால் லாசர் மரிப்பதற்கு சான்ஸே இல்லை. இது ஒரு விதப்பட்ட விசுவாசம். அவள் எப்படி விசுவாசிக்கிறாள் கிறிஸ்துவை? நீர் இங்கே சரீரபூர்வமாக இருந்தாச்சா அற்புதம் நடக்கும். நீர் சரீரபூர்வமாக நம்ம மத்தியில இருந்திருந்தா லாசர் செத்திருக்க மாட்டான். செத்துட்டா இனி நீர் வந்தும் ஒரு பிரயோசனமும் அல்ல. இதுதான் அவளுடைய யோசனை. அநேக தடவைகளிலே நம் வாழ்விலே நடக்கக்கூடாதவைகள் நடக்கிற பொழுது இயேசுவாலையும் அதை திருப்ப முடியாது என்பது அநேகருடைய நம்பிக்கையாக மாறுகிறது. இதுதான் எங்கள் விசுவாசமா? நம் வாழ்விலே நாம் நடக்கக்கூடாதவைகள், சேரக்கூடாதவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறானவைகள் நடக்கிற பொழுது கிறிஸ்து அவர் கூட இதை செய்ய முடியாது என்பதே நம்முடைய நம்பிக்கையாக மாறுகிறது. இந்த நம்பிக்கை தான் இந்த சகோதரியிடத்தில் இருந்தது. என்னவெனில், இயேசுவே நீரணி வந்தாலும் இதை மாற்ற முடியாது. எதை? லாசர் செத்து நாலு நாள் ஆகிவிட்டது. முடிந்து போன கதைகள், மாறி போன கதைகள், மறைந்து போன காரியங்கள், இது கிறிஸ்து வந்தும் செய்ய முடியாது என்பது நம்பிக்கை. இதுக்கும் ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தை யார் சொல்லுவது? கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசுவை பார்த்தவர்கள், தன் மூலமாக இயேசுவை கவனித்தவர்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசுவே நீர் இருந்திருந்தீரானால் இதை நீர் செய்வீர், ஆனா இப்ப செய்ய முடியாது. இப்ப முடியாது, எல்லாம் முடிந்து போயிட்டது, எல்லாம் காலம் சென்று விட்டது, கதைகள் மலையேறி விட்டது, நீர் இதில் செய்ய முடியாது என்பது விசுவாசம். விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பலவித காரியங்களை சொல்லுகிறார், அவர்களுக்கோ புரியவில்லை. அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்தும் இயேசுவின் வருகையை குறித்தும் அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். நல்ல அறிவு. அந்த அறிவு என்ன அறிவு தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் வருகையை குறித்து, அந்த வருநாளிலே மரித்தவர்கள் எழும்புவார் என்பதை குறித்து அந்த அறிவு இருக்கிற அவர்களுக்கு கிறிஸ்து வந்து ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது என்ற ஒரு அவிசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. சபையே, உனக்கு இன்றைக்கு கிறிஸ்துவின் வருகையை குறித்த அறிவு இருக்கலாம். இருக்கட்டுக்க, கிறிஸ்து வருகிற பொழுது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்ற அறிவு உனக்கு இருக்கலாம். இருக்கட்டுக்கும். ஆனா இன்றைக்கு கடந்து போனவைகளும், இன்றைக்கு மூடப்பட்டவைகளும், இன்றைக்கு உன் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டவைகளை கர்த்தர் திருப்பி எடுத்து ஒரு அற்புதம் செய்வாரா இல்லையா என்பதே விசுவாசம். இன்னைக்கு அநேக நம் வாழ்வில் என்ன நினைக்கிறோம்? சில காரியங்களை கர்த்தரால் நன்மையாக மாற்ற முடியாது. ஏசியன் பிள்ளைகளுடைய வாழ்விலே, என் குடும்பத்தின் வாழ்விலே கடந்து போயிட்டது. அநேகம் கடந்து நாட்கள் போய்விட்டது, நாலு நாட்கள் போய்விட்டது. இதை கிறிஸ்து கூட எதிர்ப்பி நிறுத்த முடியாது. முடிந்தவைகள். ஏன்? செத்து போனா செத்து போனதுதான். ஆனா ஆண்டவர் அநேக தலைவர்களை உயிர்த்தெழுத வைத்திருக்கிறார். நம் நம்பிக்கை என்ன? நம் நம்பிக்கை என்ன? இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு மரணத்திலிருந்து கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறதை நம்புறதுக்கு கொஞ்சம் கடினம் தான். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் நம்புவார்கள். ஆனால் ஒருவனை உயிரோடு இயேசு எழுப்புவார்ன்னு அதுல கொஞ்சம் நிற்பார்கள். யோசிப்பார்கள், இது நடக்குமா, இது நடக்குமா? சத்தியத்தின்படி, வேதத்தின்படி கிறிஸ்து மனிதர்களை இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் உயிரோடு எழுந்த இயேசு. விசுவாசியே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லட்டும். முடிந்தவைகளையும் தேவன் திருப்ப எழுப்புவார், முடிந்தவைகளையும் கிறிஸ்து திருப்ப சரிப்படுத்துவார், முடிந்தவர்களையும் உனக்கு நன்மையாக மாற்றுவார் என்பது இந்த வேதத்தின், இந்த சம்பவத்தின் அடிப்படையிலே உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனா உன் விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதை சிந்தி, அதை யோசி, அதை கிளறிப்பா. இத்தனை 3 வருஷம் கொரோனாவின் வருஷத்தில் நடந்து வருகிறோம். உன் விசுவாசம் சோர்ந்து விட்டதா? உன் விசுவாசம் தள்ளாடுகிறதா? எங்க பார்த்தாலும் குறைவுகளும் கஷ்டங்களும், எங்க பார்த்தாலும் வேதனைகளும், எங்க பார்த்தாலும் கண்ணீர்களும் இருக்கும். விசுவாசம் என்ன செய்கிறது? குறைவுபடுகிறதா? தூக்கி உன் விசுவாசத்தை சீர்தூக்கு. உன் விசுவாசத்தை தேவ சமூகத்தில் வை, ஆராய்ந்துப்பா. என் விசுவாசம் பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை சொல்லலாம், நாம் தேவனை நம்புகிறவன். உண்மை, இங்கே இருக்கிற மரியாளும் மாட்டாலும் கிறிஸ்துவை நம்பினார்கள், இயேசுவை நம்பினார்கள். ஆனாலோ, ஆனாலோ 4 நாட்கள் சென்ற காரியத்தை அவர்களால் நம்ப முடியவில்லை. இதுதான் விசுவாசிகள். எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? 3 வருஷங்கள் கடந்து போகிறது. இந்த 3வது வருஷத்திலே கர்த்தர் நன்மையை செய்வாரா? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரா? கர்த்தர் ஒரு நன்மையை செய்வாரா? ஒருவேளை உன் வாழ்விலே 3 வருஷம் கடந்த காரியங்கள், 3 நாட்கள் கடந்த காரியங்கள், 3 மணித்தியால கடந்த காரியங்களை கர்த்தர் திரும்ப எடுத்து நிறுத்தி சரிப்படுத்துவார் என்பதை நம்பினால் நீ நன்மையை காணுவாய். இல்லையோ, இல்லையோ, உங்கள் விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்கும். உங்கள் விசுவாசம் அப்படிப்பட்டதாகவே மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆகையினாலே மாட்டா இயேசு வந்தையில எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அவர் யதார்த்தமாய், அவர் சரீர பூர்வமாய் இங்க இருந்தா தான் அற்புதம். இயேசு இந்த இடத்துல இறங்கி வந்து சரீர பூர்வமாக ஒரு அற்புதத்தை செய்தால், அவர் அந்த குறைவுள்ள இடத்துல இருந்தால் அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். ஆனால் 4 நாள் போய்விட்டது, இனி முடியாது. இது அவருடைய விசுவாசம். எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? 4 நாள் கடந்தவைகள், 4 வருஷம் கடந்தவைகள், 4 மணித்தியாலும், 4 நாட்கள், 4 கிழமைகள், 4 மாதங்கள் கடந்தவைகளை கர்த்தர் திருப்பி எடுத்து சரிப்படுத்த முடியுமா? எஸ், முடியும், முடியும். ஆகையினாலே உன் விசுவாசம் சரியான இடத்திலே வைக்கப்பட்டு அது வர்த்திப்படைவதாக. ஹல்லேலூயா, அது வர்த்திப்படைவதாக. இதை தொடர்ந்து வாசியுங்கள், 37வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா.
அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாளாயிற்றே
என்றாள்.
இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா
என்று கல்லை எடுத்து விடுங்க என்று சொல்றாரு. அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமையா? இயேசு என் வாழ்விலே முடிந்து போனவைகளையும் சரிப்படுத்த ஆயத்தம். இயேசு என் வாழ்விலே குறைவுள்ளதை சரிப்படுத்த ஆயத்தம். ஆனால் நீக்கப்பட வேண்டியவைகள் கற்கள், அகற்றப்பட வேண்டியவைகள் கற்கள். இயேசு ஆயத்தம். ஆனா நாங்க இயேசு 4 நாட்கள் சென்றவைகளையும் சரிப்படுத்தவும் உயிர்ப்பிக்கவும் நன்மையாக்கவும் ஆயத்தம். ஆனா கற்களை புரட்ட நமக்கு தயக்கமே. உங்கள் விசுவாசம் தேவனுக்கு முன்பாய் வைக்கப்பட்டு அக்கினால் அது புடமிடப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, நீ சொல்லாதே நான் விசுவாசி, இத்தனை வருஷம் என்று ஒருபோதும் சொல்லாதே. கிறிஸ்துவை கண்களுக்கு முன்பாக பார்த்து, கிறிஸ்துவை நேரடியாக பார்த்து ரசித்து ருசித்து அற்புதங்களை கண்டவர்கள், அவர்களுடைய சூழ்நிலையிலே அவர்கள் செய்வது என்னவெனில், இயேசு நீ சரீர பூர்வமாக இங்கே இருந்திருந்தால், வியாதியின் மத்தியிலே நீ நின்றிருந்தால் லாசருவை காப்பாற்றவும்மாலே முடியும். ஆனா இப்ப அவன் மரித்து 4 நாட்கள் ஆயிட்டு, முடியவே முடியாது. இதுதான் விசுவாசம், இதுதான் நம் நம்பிக்கை. சபையினிடத்தில் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லையெனில் ரோட்டிலையும் உலகத்திலையும் இந்த காலகட்டத்துக்குரிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் யாரும் காண முடியாது. இன்றைக்கு இந்த காலகட்டத்திற்கு நம்பிக்கை இருக்குமெனில் அது சபை, சபை ஜனங்கள் அவர்கள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. திருப்பி வாசிங்க சிஸ்டர், 39வது வசனத்தை. இயேசு
கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, நாலு நாளாயிற்றே என்றால்.
நான்கு நாட்கள் ஆயிற்று. இயேசு ஆயத்தமா வர அவள் என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவரே வேணா, வேணா ஆண்டவரே, மரித்து நாலு நாள் ஆகிறது, வேணா. இயேசு ஆயிட்டோம், இயேசு ஒரு அற்புதத்தை செய்யும் வாழ்விலே கடந்து போனவைகள், முடிந்து போனவைகள், நாறுகிறவைகளை தேவன் சரிப்படுத்த ஆயிட்டோம். நாம என்ன சொல்றோம்? வேணாண்டவரே, வேணாண்டவரே, வேணா. ஏன்? அது கஷ்டம், அது உமக்கே கஷ்டம், இது உங்களால செய்ய முடியாது. ஏனெனில் நாலு நாட்கள் இது சரிகிறது, இது செய்ய முடியாதது, இது எட்டுக்கு அப்பாற்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சபையிலே இருக்கிற உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாவிட்டால் இன்று மரணம், நாளை தேவ சமூகத்தில் என்ன செய்யும்னால் முடியும், என்ன செய்யும்னால் முடியும். இன்னைக்கு காலமே அங்கே குறித்து பேசினேன். தேவையில்லாதக்கெல்லாம் சண்டை போடுகிறோம், தேவையில்லாதக்கெல்லாம் தலைகளாக நிற்கிறோம். ஆனால் மரணம் என்பதை நம் வாழ்விலே எங்களை சந்திப்பதை உன்னால் தடுக்க முடியுமா? உன் பெரிய விசுவாசத்தினாலே நிறுத்த முடியுமா? உன் பரிசுத்தத்தினாலே நிறுத்த முடியுமா? சொல்லு, அதனோடு உன்னாலே சவால் பண்ண முடியுமா? இன்னைக்கு தேவையில்லாதெல்லாம் அலட்டி 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 நம் வாழ்வில் கொண்டு செல்லுகிறோம். ஆனால் மரணமங்களை சந்திப்பதை எவராலும் நிறுத்த முடியாது. ஏனெனில் அது கர்த்தர் உருவாக்கியதும் உண்டாக்கியதும் உண்டு. அதை மாற்ற முடியாது, அதை மாற்ற முடியாது. இவ்வளவு நாள் தான் எனக்கு என்று சொன்னால் அவ்வளவு நாள் தான். நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது வயது முதிர்ந்து 80 வயசு 85 வயதிலே தான் எங்களை மரணம் சந்திக்கும் என்று சொல்லி தேவன் எழுதி வைத்திருப்பார் என்று சொல்லி. இல்லை, அப்படி வேதத்தில் எங்கும் இல்லை. 60 65 அது ஒரு குறிப்பு. ஆனால் ஒரு மனிதனுடைய ஓட்டமும், ஒரு மனிதனுடைய அழைப்பும், ஒரு மனிதன் பூமியில் இருக்க வேண்டிய நாட்களும் அவர் கரத்தில் இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே பிரியமானவர்களே, உங்கள் நெஞ்சுகளை நிமித்துக் கொண்டு நிற்பதை குறையுங்கள். நம் வாய்களினாலே நம்மளை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்ளவர்கள் கொஞ்சம் நிறுத்துங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். என்று மறித்தால் நாளை என்ன? இது பவு விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் அவர்கள் மறிக்கிற பொழுது கர்த்தர் அதை பார்த்து. ஆனால் நாம் தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை வருஷம் ஓட்டம் வீணாக போய்விடவே கூடாது. இத்தனை வருஷ சபை வாழ்வு, இத்தனை வருஷ கஷ்டங்கள், இத்தனை வருஷ வாழ்க்கைகள் எல்லாம் வீணாகி போய்விடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு தேவன் நம் வாழ்விலே நன்மையை செய்ய, அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஆனால் நமக்கு முன்பாக இருக்கிற கற்களை நம்மளால் புரட்ட முடியவில்லையே, தடைகளை தூக்கி போட முடியவில்லையே. தேவன் விரும்பினாலும் நாம் என்ன சொல்லுகிறோம்? நாறு ஆண்டவரே, வேணாண்டவரே. பெரியமானவர்களே, இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அதன் அர்த்தம் என்ன? ரெண்டு சகோதரிகள் இயேசுவை பார்த்து, தங்கள் வாழ்க்கையை ஓட்டுகிறவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால். என்ன அர்த்தம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியங்கள் நம் வாழ்விலே நடக்கிற பொழுதும் அதற்குரிய விதத்திலே விசுவாசம் நமக்கு தேவை. அதற்குரிய உயரத்துக்கு அந்த விசுவாசம் மாற வேண்டும். ஆண்டவர் சொன்னார், எள்ளளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆனா இந்த ரெண்டு சகோதரிகளும் இயேசுவை எதிர்பார்த்திருந்தார்கள், இயேசு வர வேண்டும் என்றிருந்தார்கள். வந்த பொழுது பேசியது எல்லாம் முடிந்தாலும் கூட இங்க இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்க. நீ விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் இவர்கள் முன்பு இயேசுவை விசுவாசிக்கவில்லையா? இயேசுவை இவர்கள் நம்பவில்லையா? இவர்கள் இயேசுவை பேசவில்லையா? இவர்கள் இயேசுவை அறிந்துதானே காத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ விசுவாசித்தாய், நீ விசுவாசித்தாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்கள் விசுவாசத்தை இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வையுங்கள். தேவ சமூகத்தில் உங்கள் விசுவாசத்தை வைத்து அதை ஆராயுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு சகோதரிகளின் பாட்டு இயேசு என்ன சொன்னா தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படியானால் என்ன அர்த்தம்? அவர்கள் லாஸ்டர் உயிரோடு எழும்புவதை நம்பாதவர்களாக இருந்திருக்க வேண்டும். இயேசு அற்புதம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இல்லாதிருக்க வேண்டும். இன்றைக்கு உன் வாழ்வில, உன் சூழ்நிலையில, உன் குறைவுகள்ல கிறிஸ்து அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லையே, நீ உன்னை விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளாதிருப்பாயாக. மாறாய், கிறிஸ்து ஒரு அற்புதத்தை எனக்கு செய்வார், மாறாய் கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றுவார் என்று நீ சொன்னாய், தேவ சமூகத்தில் உன் விசுவாசத்தை தூக்கி வை, தூக்கி வை. பிரியமானவர்களே, திரும்பவும் சொல்லுகிறேன், நன்மை நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிற பொழுது நம்பாத, நம்பாத. உன் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதற்காக வேண்டி கிறிஸ்துவை நம்பாத, நம்பாத. ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, சாத்தியமே இல்லையப்பா என் வாழ்வுக்கு, வாழ்க்கைக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு சாத்தியமே இல்லை. அப்ப இயேசுவை நம்பு, அப்ப அவரை புடி, அப்ப அவருக்கு முன்பாக நின்று நான்கு நாட்கள் நாலு வருஷம் மாறி கடந்து போனாலும் அவரை புடி, இயேசு அற்புதத்தை உனக்கு செய்வார். மாறாய், மாறாய், எனக்கு நன்மை உண்டாக வாய்ப்பு இருக்கிறது, எனக்கு நல்லது நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதை நம்பி அதோடு இயேசுவை கொண்டு வந்து சேர்க்காத, சேர்க்காத. அநேக கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் எப்படித்தான் தங்கள் வாழ்க்கை ஓட்டுகிறார்கள்? அநேக காரியங்கள் நன்மையாக நடக்கிறது போல இருக்கிற பொழுது கர்த்தர் செய்வார் என்று நினைப்பது, அது அல்ல விசுவாசம். சாத்தியமே இல்லாதிருக்கிற பொழுது கிறிஸ்துவை நம்பு, அது விசுவாசம், அது நம்பிக்கை. நான்கு நாட்கள் மாறினாலும் நம்பு, அது விசுவாசம், அது நம்பிக்கை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? விசுவாசத்திலே நாம் ஏமாந்து கொள்ளுகிறோம், நம்பிக்கையிலே எங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். பெரியமானவர்களே, எங்கள் விசுவாசம் தேவனுக்கு முன்பாய் திட்டமிடப்படுவதாக, எங்கள் விசுவாசம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து அக்கினால் திட்டமிடப்படுவதாக. எத்தனை வருஷ காலங்கள் இருந்தாலும் ஒரே விசுவாசம் தான், ஒரே அளவு தான், ஒரே மாதிரி தான், நம்பிக்கை, பேச்சு, எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் காலங்கள் மாறுகிறது, நேரங்கள் மாறுகிறது, உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, சபையின் வாழ்க்கை மாறுகிறது, ஊழியங்கள் மாறுகிறது, ஆனால் விசுவாசம் அப்படியே இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எது விசுவாசம்? ரெண்டு பேர் இயேசுவை அறிந்தவர்கள், ஒருவன் மறித்து விட்டான். ரெண்டு பேர் அறிந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தாய். புதிய ஏற்பாட்டில் நீங்க அநேக இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு எந்த இடத்துல வந்துதான் விசுவாசத்தை கேட்பார். நீ விசுவாசிக்கிறாயா? நீ நம்புறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நீ நம்புறாயா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஒரு கேள்வி என்று கேட்குவா. உங்கள் வாழ்விலே இருக்கிற குறைவுகளை, உங்கள் வாழ்விலே இருக்கிற தேவைகளை இயேசு சந்திப்பார் என்பது எவ்வளவு விதமான நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வைத்து ஆராயும்படி கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் கேட்கிறேன். உங்கள் விசுவாசம், உங்கள் குறைவுகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை இயேசு சந்திப்பார், தெய்வம் சந்திப்பார் என்பதை எவ்வளவு தைரியமாக நீ தேவனுடைய சமூகத்தில் இருந்து உறுதியான விசுவாசத்திலே உன் வாழ்வு எவ்வளவு இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆராய்ந்தால் நலமாயிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்வில் எல்லாம் சாத்தியப்படுகிற பொழுது கிறிஸ்துவை அவர் தான் செய்தார் என்று சொல்லி சொல்லி அவருடைய விசுவாசத்தை அசட்டை பண்ணாதிருங்க. விசுவாசத்திலே நடந்த அநேக ஊழியர்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலும் சரி, இந்த பூமியிலும் சரி, விசுவாசத்திலே நடந்தவர்கள் கத்தியின் மேல் நடந்தவர்களாக மாறியிருக்கிறார்கள். நமக்குள்ள இருக்கிறது விசுவாசமா? அது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது? நாம் விரும்புகிற விதமான விசுவாசம், நாம் விரும்புகிற விதமான விசுவாசம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தயவு செய்து கர்த்தருடைய நாமத்திலே கேட்கிறேன், உங்கள் விசுவாசம் தேவ சமூகத்தில் வைத்து ஆராயப்படுவதாக. வேதம் என்ன சொல்லுது? ஏசியாவை நோக்கி, நீ விசுவாசித்தாய் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொன்னார். ஹலலுயா, ஹலலுயா. நீ விசுவாசித்தால் மாத்திரத்திலே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அப்படியானால் இவருடைய விசுவாசத்தை இயேசு ஏறி எப்படி சொன்னார், எதற்கு சொன்னார்? ரெண்டு பேரும் கிறிஸ்துவை நாடி அவருக்கு தான் காத்திருந்தார்கள். இயேசு வர வேண்டும் என்று சொல்லி காத்திருந்த இவர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை நீ காணவாய். அப்படியானால் இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் கிறிஸ்து எதிர்பார்த்த விசுவாசம் இல்லை, இயேசு விரும்புகிற விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்ததில்லை. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, கிறிஸ்து எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கு. ஐயா விசுவாசியா இரு. இந்தியாவில் இருந்த பொழுது ஸ்டான்லி பிரதர் பேசின ஒரு மெசேஜை கேட்டேன். அவர் சொன்னார், அப்போ சில நடவடிக்கைகள் விசுவாசி என்ற பெயர் குறைவு, சீசன் என்ற பெயர் கூட என்றார். சீசர்கள் என்பது கற்றுக்கொள்ளுகிறவர்கள், சீசர்கள் என்பது கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறவர்கள், அல்லாவிட்டால் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சீசர் குருவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள், கற்றுக்கொண்டே இருப்பவர்கள், அவர்களுக்கு பெயர் சீசர் என்றவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் விசுவாசிகள் என்ற பெயரை எடுத்துக்கொண்டு நம்முடைய விசுவாசம் தள்ளாடுகிறது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு கிறிஸ்து வந்து ஒருவேளை என்னை பார்த்து நீ விசுவாசித்தால் நான் செய்வேன் என்றால் என் விசுவாசம் எங்கே? இதுவரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணுகிற விசுவாசம் எங்கே? அங்கே இருவர் சேர்ந்து சொல்லுகிறார்கள், நீர் இங்கே இருந்திருந்தால் சாக மாட்டான், நீர் இங்கே நின்றிருந்தால் அவன் செத்திருக்க மாட்டான், ஆனால் இதையும்மால் முடியாது. இயேசுவின் நம்பிக்கை அவ்வளவுதான். இன்றைக்கு உன் நம்பிக்கை கிறிஸ்து மீது எவ்வளவு இருக்கிறது சொல். பேச்சுக்கெல்லாம் சரியா இருக்கலாம் பெரியமானவர்களே, ஆனால் நடைமுறைக்கு அது சரிப்படாது. எல்லாருக்கும் முன்பாகவும் நாம் விசுவாசியாக இருந்து விடலாம், ஆனால் நடைமுறைக்கு அது சரிப்படாது. நாளை கிறிஸ்துவுக்கு முன்பாக தனிப்பட்ட விதத்திலே நானும் நீயும் நிற்கிற பொழுது, அவரை சந்திக்கிற பொழுது, என் விசுவாசம் அவருக்கு பிரியமானதாய், அவர் நீதியாய் காணத்தக்கதாக, அவர் விருப்பமுள்ளதாக இருக்க முடியுமா? சோதி, உன் விசுவாசத்தை சோதி, சிந்தி, சிந்தியப்பா. நான் நடக்கிற விதத்திலே விசுவாசத்தை கணக்கு போடாதே, நீ பேசுகிற விதத்திலே நானும் உன் விசுவாசத்தை கணக்கு போடாது இருப்பேனாக. ஏனெனில் இங்கே ரெண்டு பேர் அதே மாதிரி தான் இயேசுவோடு இருந்தவர்கள். அதிலே ரெண்டாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், ரெண்டாவது வசனத்தை வாசிங்க.
கர்த்தருக்கு பரிமளத்தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே.
அந்த மரியாள் யாரு? அந்த மரியாள் யாரு தெரியுமா? கர்த்தருடைய பாதத்திற்கு பரிமள தைலத்தை பூசியவள். இயேசுவை முதல்லையே சந்தித்து பாதத்துக்கு பரிமள தைலத்தை பூசி அந்த மரியாள் எங்கே? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தாய் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதனை செய்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம், விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? இன்றைக்கு இந்த காலகட்டத்திற்கு பிரியமானவர்களே, பெய்கிற மலையிலே நனையாதிருங்கள், பெய்கிற மலையிலே நனைவதற்கு விரும்பாதிருங்கள். கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் நாம் எவ்வளவுத்துக்கு நம்புகிறோம்? சபைக்குத்தான் பேசுகிறேன், விசுவாசிகளுக்குத்தான் பேசுகிறேன், ஊழியர்களுக்குத்தான் நான் பேசுகிறேன். ஏனெனில் இயேசுவை நேரடியாக கண்டவர்களும் தள்ளாடிய நேரங்கள் இருக்கிறதே, அதனால் நான் அப்படி பேசுகிறேன். ஆண்டவருக்கு தைலம் பூசியவர்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு முன்பாய் நின்று இயேசு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், தேவனுடைய அற்புதத்தை உன்னால் காண முடியும், அவருடைய அதிசயத்தை உன்னால் காண முடியும். கல்லை புரட்டு, கல்லை புரட்டு. ஐயோ வேணாண்டவரே, வேணாண்டவரே, வேணாண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்வில் இருக்கிற குறைவுகளை நாம் நீக்குகிற பொழுது நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்களை இயேசு செய்வார். நம் வாழ்வில் இருக்கிற குறைவுகள் நீக்கப்படுகிற பொழுது தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகும். நம் வாழ்வில் இருக்கிற குறைவுகள் அகற்றப்படுகிற பொழுது கிறிஸ்து அவர் விரும்புகிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம் வாழ்விலே நடத்துவார். மாற்றமில்லை, மாற்றமில்லை. ஆகையினாலே நேரங்கள் போய்விட்டது அல்லவா? முதலாவது நான் பார்த்தது என்னவென, லாசரு மறித்த பொழுது இயேசு கேட்டது என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தாய். யாரை கேட்டது? கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், கிறிஸ்துவை பார்த்தவர்கள், கிறிஸ்துவின் பக்கத்தில் இருந்தவர்கள், இயேசுக்கு தைலம் பூசினவர்கள், இவர்களை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தாய், நீ விசுவாசித்தாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படியானால் இவர்கள் விசுவாசத்தில் குறைவிருக்கிறது, இவர்கள் கிறிஸ்துவை நம்பின விதத்திலே குறைவிருக்கிறது. பிரியமானவர்களே, என் விசுவாசம் கிறிஸ்துவண்டை, என் விசுவாசம் என் நம்பிக்கை கிறிஸ்துவண்டை எப்படி இருக்கிறது? குறைவுள்ளதா இருக்கிறதா? தேவன் என்னுடைய விசுவாசத்தை ஆபிரகாமுக்கு கண்டது போல நீதியாக பார்க்கிறாரா, நீதியாக காண்கிறாரா? சொல்லுங்கள் சபையே, தேவனுடைய பிள்ளைகளே. அநேக விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு நடக்கிற அற்புதங்களை பார்த்து குழு 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 குழுண்டு தங்கள் வாழ்க்கைகளை நடத்துகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அது வெக்கை காய்கிறது போல மற்றவர்களுக்கு கொண்டு நடந்து விட்டால் அதையே சொல்லி சொல்லி சொல்லி. ஆனால் இயேசு என்னை பார்த்து என்ன கேட்கிறார்? உன் விசுவாசம் எங்க? நீ நம்புகிறாயா? இன்னும் ஒரு காரியத்தை சீக்கிரத்திலே நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு காரியத்தை நான் பார்த்து முடித்து விடுகிறேன். எஸ், மத்த 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்த 8வது அதிகாரம். ஆண்டவர் மெச்சியோர் விசுவாசம், ஆண்டவர் விரும்பின ஒரு விசுவாசம், ஆச்சரியமாக இருக்குது. 8:5 வாசிங்கள். மத்த 8:5 இருந்து நான் முடிக்க போகிறேன்.
கப்பர்நகூமிலே பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதகமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இயேசு இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பக்கத்தை எப்ப வாசிச்சீங்க, என்ன வாசிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. இதை வாசிக்கிற பொழுதெல்லாம் என் இருதயம் குமுறுகிறது. ஏனெனில் ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளே நான் காணவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் விசுவாசத்தை குறித்தும் உன் விசுவாசத்தை குறித்தும் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம். இருக்கட்டும். நீ ஒரு ஜெபவீர் என்று சொல்லி, நீ ஒரு ஜெபிக்கிறவன் என்று சொல்லி, நீ ஒரு நல்ல ஊழியர் என்று சொல்லி, நீ ஒரு நல்ல ஊழியக்காரி என்று சொல்லி, எல்லாமே நல்லது. இருக்கட்டும். ஆனால் ஆபிரகாமின் விசுவாசத்தை அவர் நீதியாக கண்டார். இந்த 100 விசுவாசத்தை அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், ஆண்டவரே, எப்படியாவது சொஸ்தப்படுத்தும், எப்படியாவது குணப்படுத்தும், நான் வாரேன், உன் வீட்டை நான் வாரேன். 100 சொன்ன வார்த்தை, நீ வரக்கிறது நான் பார்த்தேன் இல்லையா ஆண்டவரே, நான் அதுக்கு தகுந்தவன் கிடையாது, நான் அதுக்கு தகுந்தவன் கிடையாது. விசுவாசிகள், தேவன் விரும்புகிற விசுவாசிகளிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை, நான் அதுக்கு பாத்திரவான் கிடையாது. நீர் இங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுமாண்டவர், அவன் குணமடைஞ்சிருவான். நீர் இங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், என் குறைவுகள் நீங்கிவிடும் என் வாழ்விலே. நீர் இங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், என் குடும்பம் நல்லா இருக்கும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்கள் விசுவாசம் தேவன் சந்தோஷம் அடைகிற தக்கனாக இன்றைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு கிறிஸ்துவை நம்புவதா, மனிதர்களை நம்புவதா? இன்னைக்கு கிறிஸ்துவை நம்புவதா? உங்கள் காரியங்களை நீங்கள் நம்பி இருக்கிறீர்களா? எதை நம்புகிறீர்கள்? எது உங்கள் வாழ்க்கையில இடத்தை பிடிக்கிறது? இன்னைக்கு காலையில பேசி நம்முடைய கிருதத்திலே எது இடங்களை பிடித்திருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ளுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ, ஸ்டான்லி அவர்கள் பேசுகிறதில் பேசுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்ற வசனத்தை வாசித்து. எது முதலாவது தேவனுடைய ராஜ்யம்? உன் வாழ்விலே எது முதன்மையாக இருக்கிறதோ அதுதான் உன்னுடைய ராஜ்யம். எது முதலிடத்தை பிடிக்கிறதோ அதுதான் உன்னுடைய ராஜ்யம். காலை எழுந்த பொழுது கர்த்தரை தேடுகிறாயா? அதுதான் உன் ராஜ்யம். வேறு எந்த காரியத்தை தலையிடுகிறாயோ அதுதான் உன் ராஜ்யம். கர்த்தரை தேடி, முதலாவது கர்த்தரை தேடி, வேதத்தை வாசி, தேவனை நோக்கி பார். இது கர்த்தரை தேடுவதாகும். முதலாவது ராஜ்யம் என்பதனாலே ஊழியத்தை முதல்ல வைத்து செய்வதனால் அல்ல, நான் ஊழியத்தை செய்து முடித்து விடுவதனால் அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் விசுவாசத்திலே கர்த்தர் எவ்வளவுக்கு மகிழுகிறார்? ஆபிரகாமின் விசுவாசத்தை அவர் நீதியாக கண்டார். நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தை அவர் பார்த்து இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. உன் விசுவாசத்தை தேவன் இன்றைக்கு பார்த்தால் மிச்ச முடியுமா? சந்தோஷம் அடைய முடியுமா? குறைவுகள் இருக்கத்தான் செய்கிறது நம் வாழ்விலே, தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது நம் வாழ்விலே. உன் தேவைகளை வைத்தாகத்தரை நம்புகிறாய்? உன் தேவைகளின் அடிப்படையிலேயா இயேசுவை நம்புகிறாய்? எதன் அடிப்படையிலே நாம் தேவனை தேடுகிறோம்? எது நம்மளை கர்த்தரை தேட வைக்கிறது? ஜோய்ஸ் மேயர் அவர்கள் ஒரு பிரசங்கத்தில் சொல்லுகிறார், ஆலயத்துக்கு அநேகர் வருகிறார்கள், தேவனை தேடி அநேகர் வருகிறார்கள், மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அவருடைய தேவைகளும் அவருடைய சூழ்நிலைகளும் அவர்களை அமைத்துகிறபடியினால் அவர்கள் ஆலயத்தை தேடி வருகிறார்களே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அது உண்மையை விட உண்மை. நாங்களும் மனிதர்கள் தான், நம்முடைய தேவைகள் நம்மளை ஆலயத்துக்கு அமிழ்த்துகிறது, நம்முடைய குறைவுகள் கர்த்தரை தேட வைக்கிறது. ஆனால் எங்கள் விசுவாசத்தில் கர்த்தர் எவ்வளவுக்கு மகிழுகிறார்! பெரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் தேவனுக்கு முன்பாக வைக்கப்படுவதாக. தேவைக்காய் தேவனை தேடுகிற காலம் அல்ல இது. உனக்கும் எனக்கும் குறைவுகளை நீக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை தேடுகிற காலம் அல்ல இது. கர்த்தருக்காய் நான் மரித்தாலும் மரிப்பேன் என்று தேடுகிற காலம் இது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்படுவதாக. ஆண்டவரே, நான் உண்மை உண்மையாய் தேடுகிறவன், நான் உண்மை நம்புகிறவன். ஆண்டவரே, குறைவுகளும் பாடுகளும் கஷ்டங்களும் தேவைகளும் என் வாழ்விலே இருந்தாலும் நான் உம்மை உண்மையாய் தேடுகிறவன். ஆண்டவரே, என் விசுவாசம் உமக்கு முன்பாய் நீதியாய் காணப்படட்டும் ஐயா. என் விசுவாசம் நீர் எதிர்பார்க்கிறதாக மாறட்டுக்கும். ஆண்டவரே, பிரியமானவர்களே, 10 வருஷம் 15 வருஷம் நாம் கிறிஸ்துவை தேடுகிறதுனாலே நாங்கள் ஒன்றும் பெரியவர்கள் கிடையாது, நாங்கள் வல்லவர்களும் கிடையாது. என்ன நம் வாழ்விலே நடக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆகே நாளே பிரியமானவர்களே, 2 நபர்களை குறித்து பார்த்தேன், 4 நபர்களை குறித்து எடுத்து வைத்தேன். இதோடு நான் முடித்து விடுகிறேன். உங்கள் விசுவாசம் தேவனுடைய சமூகத்திலே வைக்கப்படுவதாக. உங்கள் விசுவாசம் ஒரு 2 பேர் கர்த்தரை நம்பினவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீர் இங்க இருந்தா தான் அற்புதம் நடக்கும். சரிகூரப்பூர்வமாக இயேசுவே நீர் இருந்தா தான் அற்புதம் நடக்கும், இல்லாட்டா நடக்காது, நடக்காது. இயேசு சொன்னார், நீ விசுவாசி. யாரை பார்த்து சொன்னாரு? அவர் விசுவாசியை பார்த்தா, தைலம் பூசினவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள், ஹல்லேலூயா, இயேசுவ பக்கத்தில் இருந்தவர்கள், ஹல்லேலூயா, இவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசி, அப்பொழுது தேவன் நன்மையை செய்வார். இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து நிற்கிற ஆண்டவரே, ஒரு நன்மையை செய்ய மாட்டீரா? செய்யற செய்யற. முதல்ல இருந்தவங்க கல்லு புரட்டவே தயங்கினார்கள், நாரும் என்று சொன்னார்கள், வேணான்னு சொன்னார்கள், அவிசுவாசமாக இருந்தார்கள், செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். இங்கே ஒரு நூற்றுக்கு அது என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நீர் வீட்டையே வரவேணாம். 2 விதமான காரியம் மிகவும் முக்கியமான. நீர் வீட்டையே வரவேணாம், இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொல்ல, அங்கே வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் 2 விதமான விசுவாசிகள். அங்கே அவங்க வேணான்றாங்க விசுவாசிகள், இங்கே நூற்றுக்கு அதிபதி சொல்றா என்ன தெரியுமா? ஆண்டவரே, இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னீரண்டு சொன்னா என் வேலைக்காரன் சொஸ்தமாகி விடுவான், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, வேலைக்காரன் போண்டா போறா வாண்டா வாரா எல்லாத்தையும். ஆனா இந்த இடத்துல என் அதிகாரம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த இடத்துல என்னுடைய காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இந்த இடத்துல என்னுடைய நோக்கங்கள் சிந்தனைகள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். என் வார்த்தைக்கு இந்த இடத்துல மதிப்பில்லை, இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல வலியுறுத்தல, இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல பெருமதி இல்லை, இப்ப நீ சொல்லணும் ஒரு வார்த்தை ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை கேட்ட இயேசு நின்று திமிந்து பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்க பார்த்தேடுவது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தை குறித்து நாங்கள் மெச்சவும், உங்கள் விசுவாசத்தை குறித்து கர்த்தருக்கு முன்பாய் நாம் சந்தோஷம் அடையவும், விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுங்க, விசுவாசிகளாய் வாழுங்க. எதையும் கர்த்தர் பக்கம் வைத்து விட்டு எவ்வளவு வந்தாலும் அவரைத்தான் நம்புவேன் என்று வாழுங்க. என்னதான் என் வாழ்விலே நடந்தாலும், எவ்வளவுதான் குறைவுகள் என் வாழ்வுக்கு இருந்தாலும், நீர்தான் என்று சொல்லி வாழுங்க. பிரியமானவர்களே, சந்தர்ப்பம் சூழ்நிலைகளையும் காலங்களையும் நம்பி வாழாதிருங்கள். அதை நம்பி கிறிஸ்துவை பார்த்து அவர்தான் செய்தார் என்று சொல்லாதிருங்கள். உங்களுக்கு தெரியுமா, எந்த நன்மை வந்தாலும் கிறிஸ்து என்று சொல்லிவிட்டு போகிறவர்கள் இந்த காலத்தில். எதுதான் நம் வாழ்வில் நடக்கட்டும், கிறிஸ்து தான் செய்தார். எந்த விதத்தில் நன்மைகள் வந்தாலும் சரி, கிறிஸ்து தான் செய்தார். பெரியமானவர்களே, சீர்தூக்கி பாருங்கள், அப்பொழுது அங்கே சில காரியங்கள் உங்களுக்கு தென்படும். வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவிடத்தில் இருந்து வருவதல்ல, ஆனா அவர் நம்மளை கைவிடுவர் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எந்த காலத்திலையும். ஏனெனில் நாம் அவர்களை நம்புகிறவர்கள், அவரையே நம்புகிறவர்கள். நாம் யாரை நம்புகிறோம்? பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு மனிதர்களை மனிதர்கள் அநேக கூடுதலாக நம்புவதுண்டு. கிறிஸ்துவை விட நம்புகிறவர்கள் உண்டு. தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தை விட மனுஷர்களை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். என்னோடு சிலர் பேசுவார்கள், வெளியில இருக்கிறவன் சரி, அவர்கள் பேசுகிற பேச்சு கேட்டா, என்னப்பா இது, தெய்வம் கூட செய்ய முடியாத காரியங்களை மனிதர்களை செய்ய சொல்லி வேண்டிக் கொள்வார்கள். அது ஆச்சரியமானவர்கள். அவருடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது அப்படி இருக்கிறது. ஆனால் நாங்களோ தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். இந்த ரெண்டு சம்பவத்திலையும் இருந்து பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்தை இந்த நாளிலே சீர்தூக்கி பார்த்து நடந்து செல்லுமாறு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்களும் படகிலே இருந்தார்கள். தெரியுமா உங்களுக்கு, இயேசுவும் அங்கேதான் இருந்தார், அவர்கள் சீஷர்கள். அந்த வசனம் 8:23 அந்த பக்கத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். 23 வசனத்தை வாசிங்க சிஸ்டர், சீக்கிரம் வாசிங்க, நான் முடிச்சிடறேன். 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன்.
அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
ஐயா, இங்க சீஷர்கள் படகில் எங்கே இயேசுவோடு சீஷர்கள் இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? பெரும் பிரச்சனை, பெரும் காற்று, பெரும் சோதனை, பெரும் வேதனை. மடிய போகிறோம், சாக போகிறோம் என்ற தீர்வுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் சீஷர்கள். விளங்குறதா விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்விலே எந்த நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் ஒருவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்தால் அதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. சீஷர்கள் முடிவெடுத்து விட்டார்கள், நாங்கள் சாக போகிறோம். இயேசு எங்கே இருக்கிறார்? எங்களோடு தான் இருக்கிறார். இயேசு என்னோடு தான் இருக்கிறாரு, இயேசு உன்னோடு தான் இருக்கிறாரு. ஆனா சீசர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க சாக போகிறோம். சீசர்கள் ஆண்டவருடைய நம்பிக்கையே அவங்கதான். அவர் போனதுக்கு பிற்பாடு சபையை கட்ட, சபையின் ஊழியத்தை செய்ய, தேவராட்சியத்தை கட்டுற ஊழியர், இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க சாக போகிறோம். ஆண்டவர் சீசர்களை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? அற்ப விசுவாசிகளே, சின்னிங்க பார்க்கலாம், அற்ப விசுவாசிகளே, கொஞ்சம் விசுவாசிக்கிறவர்கள், எதுவரைக்கும் அப்பா உங்களோடு நான் இருக்க முடியும்? கொஞ்சத்தை தான் நீங்க விசுவாசிக்கிறீங்க, மிச்சத்தை விசுவாசிக்கலையே. இயேசு இருக்கிற பொழுது இயேசுவையே பின்பற்றி நடக்கிறவர்கள், அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க சாக போகிறோம், நாங்க மரிக்க போகிறோம் ஆண்டவரே. இயேசு சொன்னார், அற்ப விசுவாசிகளே. யாரை பார்த்து சொன்னார்? சீஷர்களை பார்த்து சொன்னார். இது முக்கியமான பகுதிகள். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? எப்படி இருக்கிறது? ஊழியம் செய்து விட்டால் நமக்குள்ளே பெரிய விசுவாசம் என்று நாம் நினைக்க கூடாது. கர்த்தரை ஆராதித்து விட்டால் எங்களுக்குள்ளே பெரிய விசுவாசம் இருக்கிறேன்னு சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. தேவன் விரும்பத்தக்கன விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். கடந்து பாருங்கள், கடந்து உங்கள் வாழ்க்கையை தூக்கி பாருங்கள். எத்தனை தடவை தேவ சமூகத்தில் இருந்து புலம்பி அழுது, வேண்டாம் வேணும் சோதிக்கு, ஏன் ஆண்டவரை எதிர்காண்டவரை என்று புலம்பி அழுது, கர்த்தர் மீது பாரத்தை குற்றப்படுத்தி, ஏதோ எல்லாம் சொல்லி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறேன், இது வேணுமா, எனக்கு வேணுமா என்று சொல்லி அழுத நாட்கள், சிந்தித்த நாட்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு தேவன் வைத்து பார்த்தால், அற்ப விசுவாசிகளே சீஷர்கள், அவர்கள் சீஷர்கள், அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிற நிலைமையை பார்த்தால் இயேசு என்ன சொல்லுவார்? இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இந்த சபையில் காணவில்லை என்று சொல்லுவாரா? இல்லாவிட்டால் அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி சொல்லுவாரா? இல்லாவிட்டால் நீ விசுவாசித்தால் உனக்கு நன்மை உண்டு சொல்லுவாரா? யாரை பார்த்து? சீஷர்கள் விசுவாசிகளை பார்த்து. இயேசு சொன்ன வார்த்தைகள் இவைகள். சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? கர்த்தரை நம்ப வேண்டிய அளவுக்கு உறுதியான ஒரு விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கிறதா நம்பாழ்வில்? உங்கள் குடும்பத்தில், பிள்ளைகள்ல, ஊழியத்தில் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், தடுக்க முடியாத ஒரு விசுவாசம். இன்றைக்கு நாம் கர்த்தரை நம்புகிறோமா, மனிதர்களை நம்புகிறோமா என்பதை ஆராயுங்கள் முதல்ல. அதை ஆராயுங்கள் முதல்ல. பெரியமானவர்களே, கர்த்தரை நான் நம்புகிறோமா? இயேசுதான் எப்பொழுது சாப்பாடு தந்தாலும் இயேசுதான், சாப்பாடு இல்லாதாலும் இயேசுதான், வாழ்ந்தாலும் இயேசுதான், செத்தாலும் இயேசுதான், நம் வாழ்விலே குறைவுகள் வந்தாலும் இயேசுதான், நம் வாழ்விலே ஆசீர்வாதம் வந்தாலும் இயேசுதான். இது விசுவாசம். ஆனால் 75 வீதமானது எப்படி இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் நன்மைகளை செய்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் கவலைகளும் நம் வாழ்க்கையை நெருக்குகிற பொழுது நாங்கள் மடிய போகிறோம் ஆண்டவரே, நாங்கள் சாக போகிறோம் ஆண்டவரே, என்ன செய்வது ஆண்டவரே? உங்கள் இருதயம் என் தேவனுக்கு முன்பாய் சாட்சியாய் நிற்பதாக. உங்களால் மறுக்க முடிந்தால் கர்த்தர் சமூகத்திலே சொல்லி அதை மறுவுங்கள். ஆனால் என் இருதயம் எப்பொழுது எப்படி இருக்கிறது என்றை நான் அறிவேன். அதனால் நான் பேசுகிறேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறதும் உறுதியும் காணப்படாததும் நிச்சயமும் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே உங்கள் விசுவாசம் தேவனோடு இருப்பதாக. என் ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இந்த நாளிலே சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லையே என்று சொல்லி அவர் சொல்ல, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி அவர் நம்மளை பார்த்து சொல்ல, அதற்கு மேலாக ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், இவருடைய விசுவாசம் எனக்கு முன்பாக நீதியாக நான் காணுகிறேன், நீதியாக நான் காணுகிறேன், நீதியாக நான் காணுகிறேன். ஹல்லேலூயா! விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பத